நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி
உலக பொதுமறை திருக்குறள் விளக்குகிறார் கோவை மாவட்ட உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் குறிச்சி மாச்சம்பாளையம் முனைவர் புலவர் இளங்கீரன் அவர்கள்.
வணக்கம் அன்பு நேயர்களுக்கு, பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக பொதுமறை என்று இன்று போற்றத்தக்க திருக்குறளில் சில கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து வைக்க விரும்புகிறேன். தெள்ளுதமிழ் சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளுதோறும் சுவை உள்ளுதோறும் உணர்வாகும் வண்ணம் கொள்ளும் அறம் பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று அமரகவி பாரதியாராலும் போற்றி புகழப்பட்ட திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள் என்பது யாவரும் அறிந்த ஒன்று. அந்த திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பால்களாக பிரிக்கப்பட்டிருப்பதை அறிகிறோம். 13 இயல்களாக பகுக்கப்பட்டிருப்பதை தெரிந்திருக்கிறோம். 133 அதிகாரங்களாக ஆக்கப்பட்டிருப்பதை அறிகிறோம். 1330 அருங்குறட்பாக்கள் என்று அறிகிறோம். ஒரு எண்ணிக்கையிலே ஒரு அழகு. அதே போல எழுத்தழகு என்று சொன்னால் அகரத்திலே தொடங்கி இறுதியாக இருக்கிற திருக்குறளில் நகரத்திலே முடிக்கிறார். அதனால அகரத்திலே தொடங்கி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கி ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று நகரத்திலே முடிக்கிறார். இது அத்தனையும் தமிழினுடைய நெடுங்கணக்கு எழுத்துக்கள் அனைத்தும் உள்ளடங்கியது என்பதனை காட்டுகின்ற வகையில் வள்ளுவர் அமைத்திருப்பது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியதாகும். திருக்குறள்ல முதல்ல எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து என்றுதான் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கடவுள் வாழ்த்து என்றால் கடவுளை எந்த இடத்திலும் அவர் வாழ்த்த இல்லை, ஆனால் கடவுள் தன்மைகளைத்தான் சொல்லுகிறார். கடவுளுடைய தன்மைகள், கடவுளுடைய பண்பாடு, இறைநிலைத்தன்மை இவற்றைத்தான் தன்னுடைய கடவுள் வாழ்த்திலே எடுத்துச் சொல்லுகிறார்கள். இதுல பல்வேறு சமயத்தவர்களும் என்னுடைய சமயத்தினுடைய கடவுளைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அவரவர் தங்கள் சமயத்திற்கேற்ப அமைத்துக் கொள்வது உலக வழக்காக இருப்பதனை நாம் இன்று பெருவழக்காக காணுகிறோம். அந்த வகையில் வள்ளுவர் கடவுள் உண்டு என்பதனை நம்புகிறவர். அந்த வகையில் நம்முடைய நெடுங்கணத்தினுடைய முதல் எழுத்து அகரம். எனவே அவர் சொல்லுகிற போது அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி அகரம் முதன்மையாக இருக்கிறதோ அடிப்படையாக இருக்கிறதோ, உச்சரிப்புகளுக்கெல்லாம் முதன் எழுத்து அங்காத்தலாகிய வாய் திறந்தவுடனே பிறக்கிறதோ, அதுபோல இந்த உலக உயிர்கள் படைப்புகள் அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்குபவன் இறைவன் என்பதனை ஆதி பகவன் என்ற சொல்லினாலே குறிப்பிடுகிறார். ஆகையினாலே கடவுள் உண்டு என்பதனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கடவுள் உண்டு என்று சொன்னாரே தவிர அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்பதனை விளக்குகிறார். அந்த கடவுளை வணங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ வாழ்த்தி போற்றி நான் சொல்லுவது போல சொல்லுங்கள் என்று இந்த தோத்திர புராணங்களைப் போல சொல்ல இல்லை. ஒவ்வொருவனும் படித்த படிப்புக்கு ஏற்ப அவரவர் கற்றவனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் தூய அறிவினையுடையவனாகிய இறைவனுடைய நற்றாள் தொழார் என நின்பார். அப்படி அவனுடைய நற்றாள் தொழார் என்றால் அந்த நல்ல அறிவுடைய தூய்மையான அறிவுடைய மேலான அறிவுடைய அந்த இறைவனுடைய அடிப்படை கருத்துக்களை பின்பற்றி செல்லுதல் என்ற பொருள அவர் எடுத்தாளுகிறார். ஆக கடவுள் வாழ்த்து என்பது கடவுளுடைய குணங்களை பின்பற்றி செல்லுதல் என்ற அடிப்படையில் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தை அமைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று கடவுளுடைய குணத்தை சொல்லுகிறார். அவனுக்கு விருப்பு என்பதும் கிடையாது, வெறுப்பு என்பதும் கிடையாது. அப்படி விருப்பு வெறுப்பு அற்ற தன்மையில் நடுநிலையனாக இருப்பவன் இறைவன். அப்படி வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல, எப்பொழுதும் அவர்களுக்கு துன்பம் இல்லை என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு மனிதனும் கடவுளாகலாம் என்ற அடிப்படையில் பின்னாலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று மனிதன் இந்த உலகத்தில் முறைப்படி வாழ்ந்து இறைவன் ஆகலாம் தெய்வம் ஆகலாம் என்ற உறுதியான நம்பிக்கையை வைத்து அவர் இந்த அடிப்படையான கருத்துக்களை கடவுள் வாழ்த்திலே வைத்து சொல்கிறார். ஆக கடவுள் மனிதனே கடவுள் என்பதனை வள்ளுவர் உணர்த்துகிறார் என்று இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலே என்றால், விருப்பு வெறுப்பு அற்ற தன்மையுள்ளவர்களை சார்ந்து அவரை பின்பற்றி செல்லுகிறவர்களுக்கு எந்த காலத்திலும் துன்பம் என்பது இல்லை என்பதுதான் பொருள். அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட நல்ல ஞானிகளை அறிஞர்களை பின்பற்றி சென்று நம்முடைய வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒழுக்கமுடையதாக அமைத்துக் கொள்ள வேண்டும், தெளிவுள்ளதாக அமைந்து கொள்ள வேண்டும், அறிவுள்ள ஞானியர்கள் சென்ற வழியிலே செல்ல வேண்டும் என்று வள்ளுவர் வற்புறுத்துகின்றார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே துன்பம் அடைவது என்பது உறுதி. அப்படி துன்பப்படுகின்ற காலத்திலே துணையாக இருப்பவன் இறைவன். இறைவன் என்று சொன்னால் இந்த இடத்திலே தலைமையான பண்புகளுக்கு உரியவன் என்று பொருள். அந்த தலைமையான பண்புகளுக்கு உரியவனாகிய அந்த இறைவன் திருத்தாள்களை அவனை பின்பற்றி செல்லுகின்ற போது மனக்கவலை தானாக சென்றுவிடும் என்று, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலறுது என்று சொல்லுகிறார். ஆக தனக்கு உவமை இல்லாத மிகச்சிறந்த சான்றோனாகிய அறிஞனாகிய ஞானியாகிய அந்த அறிவுள்ள ஜீவனை பின்பற்றி செல்லுகிற போது நிச்சயமாக எந்த மனக்கவலையும் வராது என்று தெளிவாக எடுத்துச் சொல்கிறார். அது மட்டுமல்ல, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்சீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று இங்கேதான் வாழ்த்தனை சொல்லுகிறார். ஆக தங்களுடைய ஐந்து புலன்களினுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி நல்வழியிலே செலுத்தி அவன் வாழ்வானேயானால் நிச்சயமாக அவன் உயர்ந்த நிலையை அடைவான். அதுதான் இறைநிலை அடைவது என்பது என்று, பொறிவாயில் ஐந்து அவித்தான். அவித்தான் என்று சொன்னால் அங்கு அவித்தல் என்பது கட்டுப்படுத்தி செல்லுவது என்று பொருள். ஆக ஆசையை கட்டுப்படுத்தி இந்த ஐந்து புலன்களுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி, எப்படி சென்ற இடத்தால் செலவிடா தீது ஊறி நன்றின்பால் உப்புதறிவு, அறிவு என்பது நல்லதன் பக்கமே செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுவது போல, நம்முடைய இந்த புலன்களுடைய ஆசைகள் நல்வழியிலே செல்ல வேண்டும் என்று கட்டுப்படுத்தி செலுத்துவதுதான் அறிவுடைமை. அப்படிப்பட்ட அறிவாளனுக்கு பின்னாலே சென்றால் நிச்சயமாக எந்த துன்பமும் வராது, எந்த இடையூறும் வராது. அப்படிப்பட்டவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள், நூறாண்டு காலம் நிச்சயம் வாழ்வார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லுகிறார். ஒழுக்கமுடைமை என்று ஒரு அதிகாரத்தை சொல்லக்கூடிய திருவள்ளுவர், ஒழுக்கத்தின் வழியிலே மனிதனை இயங்கினால் நிச்சயமாக அவன் இறைநிலையை அடைவான் என்று, ஒழுக்கம் உள்ளவர்களே உயர்ந்தவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்களே சான்றோர்கள், ஒழுக்கம் உள்ளவர்களே ஞானிகள், ஒழுக்கம் உள்ளவர்களே உலகத்தை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள் என்ற கோட்பாட்டினை இங்கே வள்ளுவர் விளக்கி காட்டுவதனை நாம் காணுகிறோம். அந்த அடிப்படையில் திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்துல 10 குறட்பாக்களிலும் கடவுளினுடைய குணங்களையும், அந்த கடவுளை பின்பற்றி செல்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும், அந்த கடவுள் நெறியை பின்பற்றி செல்வதனால் அடையக்கூடிய மிகச்சிறந்த பேறுகளையும் பற்றி எடுத்துச் சொல்கிறார். இந்த அடிப்படையில் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரத்திலேயே உலகத்தினுடைய மக்களுக்கு பொதுவான எண்ணங்களை எடுத்து வைத்து அனைவரையும் ஒன்றுபடுத்திய காரணத்தினாலேதான் அவரவர்கள் தங்களுடைய மதத்தை சார்ந்தவர் திருவள்ளுவர் என்று சொல்லுகிறார். ஆக வள்ளுவர் கடவுளுக்கு சொல்லக்கூடிய குணங்கள் அனைத்தும் எல்லா கடவுளரிடத்திலும் இருக்கின்றன. எனவேதான் அவரவர்கள் தங்களுடைய கடவுளைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கடவுள் வாழ்த்தை போற்றுகிறார்கள், வள்ளுவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே இது உலக பொதுமறை என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருப்பதனை நாம் காணுகிறோம்.
உலக பொதுமறை திருக்குறள் விளக்கியவர் கோவை மாவட்ட உலக திருக்குறள் பேரவையின் செயலாளர் குறிச்சி மாச்சம்பாளையம் முனைவர் புலவர் இளங்கீரன் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422243105. பல்கலைக்கழகத்தின் இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் நமது நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் நிகழ்ச்சிகளை கேட்க வசதியாக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.